கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களது ஆயுட்காலத்தில் வாழ்க்கையில் இன்னொரு தடவை ரமலான் என்ற சங்கையான மகத்துவமான ஒரு மாதத்தை அடையும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். நாம் அடைந்திருக்கும் இந்த ரமலான் என்ற மாதத்தின் மூலம் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய இறையற்றத்தையும் பயபக்தியையும் அடைந்து கொண்டவர்களாகவும், இந்த ரமலான் என்ற சங்கையான மாதத்தை அந்த மாதத்துக்குரிய வணக்க வழிபாடுகளின் மூலம் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் வரும் பொழுதெல்லாம், சங்கையான இந்த மாதம் வரும் பொழுதெல்லாம், இந்த மாதத்தில் இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஜகாத் என்ற கடமையை பற்றி நாம் அடிக்கடி அதிகமாக பேசிக்கொள்கிறோம். ஜகாத் என்ற இந்த கடமை சமூகத்தின் வறுமையை ஒழித்து கட்ட வேண்டும், சமூகத்தின் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் விதிக்கப்பட்டிருக்கும் மாபெரும் கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகில் உள்ள ஏனைய மதங்களையும் சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், உலகில் தனி மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் காணப்படக்கூடிய தொடர்பாடலை எப்படி சீரமைக்க முடியும்? ஒரு தனி மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் காணப்பட வேண்டிய அந்த நெருக்கத்தை, தொடர்பாடலை எப்படி பலப்படுத்த முடியும் என்பதனை பற்றித்தான் எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் உலகத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்க வேண்டிய நெருக்கத்தையும் தொடர்பாடலையும் ஆன்மீக அனுஷ்டானங்களின் மூலமாக, வணக்க வழிபாடுகளின் மூலமாக எந்த அளவுக்கு ஆழமாகவும் விரிவாகவும் இஸ்லாம் எமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ, அதே போன்று ஒரு மனிதன் அவனது அன்றாட வாழ்க்கையில் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சினைகள், அவனது வாழ்க்கையில் முகம் கொடுக்கக்கூடிய சவால்கள், இவைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அந்த பிரச்சினைகளுக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்று மனித வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கமாக, மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் முகம் கொடுக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார். அந்த வகையிலேதான் முஸ்லிம்கள் ஒரு குடும்பமாக, ஒரு சமூகமாக வாழும் பொழுது அவர்களது அன்றாட வாழ்க்கையில் முகம் கொடுக்கும் ஒரு பாரிய பிரச்சினையாக, பயங்கரமான ஒரு பிரச்சினையாக அந்த சமூகம் எதிர்கொள்ளும், ஒரு குடும்பம் எதிர்கொள்ளும் வறுமை பிரச்சினை, பொருளாதார பிரச்சினை காணப்படுகிறது. எனவே ஒரு சமூகத்துடைய, குடும்பத்துடைய வறுமைக்கு தீர்வு காண வேண்டும், பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக வெற்றிகரமான நடைமுறை சாத்தியமான ஜகாத் என்ற, சதகா என்ற திட்டங்களை இஸ்லாம் எமது கைகளிலே தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, சமூகத்துடைய வறுமையை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில், சமூகத்துடைய பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஏன் இவ்வளவு கவனம் செலுத்துகிறது? ஜகாத் என்ற மிக முக்கியமான கடமையின் மூலம் சமூகத்துடைய பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், வறுமையை ஒழித்து கட்ட வேண்டும், வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய சமூகம், வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய குடும்பங்கள், இவர்களை தூக்கிவிட வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஏன் இவ்வளவு கவனம் செலுத்துகிறது என்றால், வறுமை பிரச்சினை என்பது ஒரு சமூகத்துடைய பொருளாதார பிரச்சினை என்பது அவர்களது வாயோடும் வயிற்றோடும் மாத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை அல்ல. ஒரு தனி மனிதனோ, ஒரு குடும்பமோ, ஒரு சமூகமோ வறுமையின் கொடுமையினால் பாதிக்கப்படும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவர்களது வாயோடும் வயிற்றோடும் மாத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் அல்ல. மாற்றமாக வறுமை என்பது ஒரு தனி மனிதனின் ஒரு குடும்பத்தின் சமூகத்தின் ஆன்மீகத்தை பாதிக்கிறது, இறை நம்பிக்கையை பாதிக்கிறது, ஈமானை பாதிக்கிறது, ஒழுக்க விழுமியங்களை பாதிக்கிறது, கலாச்சார பண்பாடுகளை பாதிக்கிறது, அந்த சமூகத்தின் கல்வித்துறையை பாதிக்கிறது. இது போன்ற பாரிய பயங்கரமான பிரச்சனைகளினால் ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் நடைமுறை சாத்தியமான வெற்றிகரமான ஜகாத் என்ற ஒரு வேலை திட்டத்தை இஸ்லாம் எமது கைகளிலே தந்திருக்கிறது. ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், காதல் ஃபக்ரு அய்யகூன குஃப்ரா, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வறுமை, ஒரு தனி மனிதனோ குடும்பமோ சமூகமோ வறுமையினால் பாதிக்கப்படும் பொழுது, ஏழ்மையினால் பாதிக்கப்படும் பொழுது, அது அவர்களை இறை நிராகரிப்பின் பக்கம், குஃப்ரின் பக்கமாக தள்ளிவிட போதுமானது என்ற பயங்கரமானது ஒரு செய்தியை, எச்சரிக்கையை இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லித் தருகிறார்கள். இமாம் துன்னூன் அல் மிஸ்ரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அக்ஃபருன்னார் து ஃபாகத்தில்லா ஃபதுரலஹு, முஸ்லிம்களில் இறை நிராகரிப்பின் பக்கம் வேகமாக தள்ளப்படக்கூடியவரும், அல்லாஹுடைய வளங்களை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு நன்றி கட்டவனாக மாறக்கூடியவனும் யார் என்றால், வறுமையினால் ஒருவன் பீடிக்கப்படுகிறான், அந்த வறுமையை தாங்கிக் கொள்வதற்கான, அந்த வறுமையை பொறுமையோடு ஏற்றுக் கொள்வதற்கான ஈமானிய பக்குவமும் அவனுக்கு கிடையாது. இந்த மனிதன் அல்லாஹுக்கு எதிராக கருத்து சொல்ல ஆரம்பிப்பான், மார்க்கத்தை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்ல ஆரம்பிப்பான் என்ற கருத்தை இமாம் துன்னூன் அல் மிஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே வறுமையின் கொடுமை என்பது ஒரு மனிதனுடைய வாயையும் வயிற்றையும் மாத்திரமல்லாமல் அந்த மனிதனுடைய ஆன்மீகத்தையும் இறை நம்பிக்கையையும் ஈமானையும் ஒழுக்கத்தையும் கல்வியையும் பாதிக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது போன்ற வறுமையின் கொடுமைகளை தாக்கங்களை இந்தோனேசியா ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டிருக்கும் முஸ்லிம் சமூகங்களில் எங்களால் அவதானிக்க முடிகிறது. இது போன்ற நாடுகளில் மிஷனரி நடவடிக்கைகள் வேகமாக நடைபெறுகின்றன. மிஷனரிகளுடைய வேலை திட்டங்களின் ஊடாக வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டிருக்கும் வாழ்வாதாரத்திற்கு வழியற்றவர்களாக, வேலை இல்லாதவர்களாக, சம்பாத்தியத்திற்கு வழி இல்லாதவர்களாக வாழக்கூடிய இந்த பிரதேச அடித்தட்ட முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வேலை வாய்ப்புக்காக, ஒரு நேர உணவுக்காக, உலகத்திலே வயிறு நிறைய சாப்பிட வேண்டும் என்ற காரணத்திற்காக, வறுமை என்ற ஒற்றை காரணத்தினால் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறக்கூடிய அவல நிலையையும் இன்றைய உலக அரங்கில் எங்களால் அவதானிக்க முடிகிறது. ஐரோப்பிய நாடுகளில், மேற்குலக நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் குர்ஆனுடைய இஸ்லாத்துடைய அறிவியல் அற்புதங்களையும் விஞ்ஞான கருத்துக்களையும் இஸ்லாத்துடைய வாழ்வியல் தத்துவங்களையும் பார்த்து இஸ்லாத்தின் பக்கம் ஒரு கூட்டம் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இஸ்லாத்தை பாரம்பரிய மார்க்கமாக கொண்ட, பூர்வீக மார்க்கமாக கொண்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வறுமை என்ற ஒற்றை காரணத்தினால் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கும் அவலத்தையும் உலகில் எங்களால் பார்க்க முடிகிறது. இது போன்ற பிரச்சனைகள் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் பெரிய அளவில் எங்களால் அவதானிக்க முடிவதில்லை. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் வறுமை என்ற காரணத்தினால், ஏழ்மை என்ற காரணத்தினால் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறக்கூடிய மக்களுடைய, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்துதான் காணப்படுகிறது. பெரிய அளவில் எங்களால் கண்டுகொள்ள முடியாது. வறுமைக்காக, வேலை வாய்ப்புக்காக இஸ்லாத்தில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் என்று முஸ்லிம்களை காண்பது மிக மிக அரிதாக இருக்கிறது. ஆனாலும் எமது சமூகத்தில் வறுமையின் ஏனைய தாக்கங்கள் பாரிய அளவில் செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. சமூகத்தில் ஒழுக்க கேடுகளும் சமூக சீரழிவுகளும் கல்வித்துறையின் வீழ்ச்சியையும் இந்த வறுமையினால் எங்களால் அவதானிக்க முடிகிறது. எமது சமூகத்தின் ஒரு பலவீனமான நிலை என்னவென்றால், முஸ்லிம் சமூகத்திலே அவதானிக்க முடியுமான ஒரு மோசமான நிலைப்பாடு என்னவென்றால், பொருளாதார வளம் படைத்த செல்வந்த குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் மாணவர்கள் இவர்களுக்கு கல்வியில் படிப்பில் ஆர்வம் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் ஏன் படிக்க வேண்டும்? என்னுடைய தகப்பனாருடைய சொத்துக்களை 7 தலைமுறைகளுக்கும் அனுபவிக்கலாம். நான் படிக்காவிட்டாலும் எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது, ஒரு கடை இருக்கிறது, பல வாகனங்கள் இருக்கின்றன, நான் ஏன் படித்து கஷ்டப்பட வேண்டும் என்ற மனோநிலையில் பொருளாதார வளம் படைத்த குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பிள்ளைகள் கல்வியில் படிப்பில் ஆர்வம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கமாக கல்வியில் ஆர்வம் கொண்ட, படிப்பில் ஈடுபாடு கொண்ட, திறமையான, அறிவுள்ள, நாடளாவிய ரீதியில் சிறந்த பெருமேர்களை பரீட்சைகளிலே பெற்ற அந்த மாணவர்கள் வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்ட குடும்பங்களிலே காணப்படுகிறார்கள். அவர்களுடைய மேற்படிப்பை அவர்களால் தொடர முடியாமல் வறுமை அவர்களுக்கு தடைக்கல்லாக காணப்படுகிறது. வசதி படைத்த மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை, படிப்பில் கல்வியில் ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு பொருளாதார வசதி இல்லை. எனவே முஸ்லிம் சமூகம் எப்பொழுதும் ஒரு வியாபார சமூகமாக, வர்த்தக சமூகமாக, கல்வித்துறையில் ஈடுபாடு காட்டாத சமூகமாகத்தான் இன்று வரைக்கும் எமது நாட்டில் அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கான காரணங்களில் ஒன்று சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கும் வறுமை பிரச்சினையும் ஒன்று என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, இது போன்ற பாரிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் எமது கைகளில் ஜகாத் என்ற வெற்றிகரமான ஒரு வேலை திட்டத்தை கைகளிலே தந்திருக்கிறது. இப்பொழுது எங்களுக்கு ஒரு சிந்தனை வருகிறது, நாங்களும் இந்த நாட்டில் எமது சமூகத்தில் ஒவ்வொரு தனவந்தரும் அவரது ஊரில் தலைமுறை தலைமுறையாக ஜகாத்தை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்களும் எங்களுடைய காலத்திலும் எங்களது தகப்பனாருடைய பாட்டனாருடைய பற்பல தலைமுறைகளாக எமது ஊரிலும் நாட்டிலும் நாங்கள் ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பல நூற்றாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றியும் எமது சமூகத்தில் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படவில்லை. ஜகாத்தின் மூலம் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய சமூக மாற்றத்தை இன்னும் எங்களால் ஏற்படுத்த முடியவில்லை. ஜகாத்தின் மூலம் இஸ்லாம் ஏற்படுத்த நினைக்கக்கூடிய சமூக மாற்றம் என்னவென்றால், சமூகத்துடைய வறுமை ஒழித்து கட்டப்பட வேண்டும். வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய குடும்பங்களின் எண்ணிக்கை வருடாவருடம் குறைந்து செல்ல வேண்டும். வறுமையினால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒழுக்கக்கேடுகளும் சமூக சீரவிகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும். இதனைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஜகாத்தின் மூலம் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சோம்பேறிகளாக, வேலை செய்யாமல், வியர்வை சிந்தாமல், தனவந்தர்களுடைய பைத்து ஜகாத்துடைய உதவி தொகையை எதிர்பார்த்து வாழும் ஒரு சோம்பேறி தலைமுறையை சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது ஜகாத்துடைய நோக்கம் கிடையாது. ஜகாத்தின் மூலம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு கண்ட சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாற்றம் காண வேண்டும். ஜகாத்தின் மூலம் சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும். 2024 ஆண்டில் ஃபகீர் என்ற ஒரு கேட்டகரியில் ஒருவர் ஜகாத்தை பெறுகிறார். 2025 ஆண்டில் மிஸ்கீன் என்ற அடிப்படையில் ஜகாத்தை பெறுகிறார். அதற்கடுத்த 2-3 வருடங்களில் அவருக்கு குறுகிய தொகை ஜகாத்தாக கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஓரிரு வருடங்களில் அவர் சொல்ல வேண்டும், எனக்கு இப்பொழுது ஜகாத்தை எடுக்க முடியாது. 4-5 வருடங்களுக்கு முன்னர் ஜகாத்தை பெற்ற நான் அந்த ஜகாத்தின் மூலம் தன்னிறைவு கண்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டு ஜகாத்தை பெற தகுதி அற்றவனாக நான் மாறிவிட்டேன். இன்னும் ஓரிரு வருடங்கள் செல்லும் பொழுது 2030 ஆண்டு வரும் பொழுது 2024 ஆண்டில் வறுமையின் காரணமாக ஃபகீர் மிஸ்கீன் என்ற காரணத்தினால் ஜகாத்தை பெற்றவர் 2030 ஆண்டில் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவராக மாற்றம் காண வேண்டும். ஜகாத்தின் மூலம் இஸ்லாம் எதிர்பார்க்கும் சமூக மாற்றம் இதுதான். இதற்கு மாற்றமாக தலைமுறை தலைமுறையாக ஆயுட்காலம் முழுவதும் ஏழையாக ஜகாத்தை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையை இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. இந்த சமூகத்தினை எங்களால் அவதானிக்க முடியும். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒரு தனவந்தருக்கும் ஏழைக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடக்கும். அந்த ஏழை சொல்வார், ஹாஜி அவர்களே, கடந்த 7-8 வருடங்களாக உங்களது ஜகாத்தை எனக்கு தந்து கொண்டிருந்ததை போல் இந்த வருடமும் என்னை மறந்துவிட வேண்டாம். என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இந்த வருடமும் லிஸ்டில் இருந்து பெயரை வெட்டிவிட வேண்டாம். இந்த வருடமும் உங்களது ஜகாத் எங்களுக்கு தான் கிடைக்க வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னர் உங்களது தகப்பனார் இருந்த காலத்தில் என்னுடைய தகப்பனாருக்கு தான் ஜகாத்தை கொடுத்து வந்தார். அதற்கு முன்னர் உங்களுடைய பாட்டனார் வாழ்ந்திருந்த காலத்தில் எங்களது பாட்டனாருக்கு தான் ஜகாத்தை கொடுத்து வந்தார். எனவே எப்பொழுதும் நான் ஹயாத்தோடு இருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய ஜகாத்தை எனக்குத்தான் தர வேண்டும் என்று அன்பாக முறைப்பாடு செய்வார். அந்த தனவந்தரும், மாஷா அல்லாஹ், நாங்கள் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டோம். என்னுடைய பாட்டனாரும் என்னுடைய தகப்பனாரும் கடந்த 7-8 வருடங்களாக நானும் உங்களுக்கு ஜகாத்தை தந்து கொண்டிருப்பதை போல் இந்த வருடமும் நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் நான் மரணிக்கும் வரைக்கும் என்னுடைய ஜகாத் உங்களுக்கு தான் என்று தனவந்தர் சொல்வார். இந்த உரையாடல் எமக்கு எதனை உணர்த்துகிறது என்றால், 3 தலைமுறைகளாக 3 ஜெனரேஷனாக பாட்டனார் தகப்பனார் மகன், இந்த 3 தலைமுறைகளாக ஒரு செல்வந்த குடும்பம் ஒரு ஏழை குடும்பத்திற்கு ஜகாத்தை கொடுத்தும் அந்த ஏழை குடும்பத்தை வறுமை கோட்டின் கீழ் இருந்து தூக்கி விட முடியவில்லை. இதுதான் சுருக்கம். 40-50 வருடங்களாக ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்திற்கு ஜகாத்தை கொடுக்கிறது. ஜகாத்தின் மூலம் சமூக மாற்றம் ஏற்படவில்லை. எங்களுடைய ஜகாத்தின் மூலம் இஸ்லாம் இதனை எதிர்பார்க்கவில்லை. ஜகாத்தின் மூலம் சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும். பொருளாதாரத்தில் தன்னிறைவு கண்ட குடும்பங்கள் புதிதி புதிதாக உருவாக்கப்பட வேண்டும். வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டிருக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை வருடா வருடம் குறைந்து செல்ல வேண்டும். இதனைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்க. இந்த சமூக மாற்றத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் ஜகாத்தின் மூலம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு கண்ட சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால் இந்த சமூக மாற்றம் என்பது இந்த பொருளாதார மாற்றம் என்பது 2 மாற்றங்களிலே தங்கியிருக்கிறது. முதலாவது மாற்றம் என்னவென்றால், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களின் செயல்முறையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள் முறையாக சரியாக கணக்கு பார்த்து தகுதியானவர்களை தேடி போதுமான தொகையை ஒரு ஏழையை தூக்கிவிடுவதற்கான அமைப்பில் ஜகாத்தை நான் கொடுக்கிறேனா என்று ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் தங்களது ஜகாத்துடைய கடமையை திரும்பி பார்க்க வேண்டும். நான் இத்தனை வருடங்களாக ஜகாத்தை நிறைவேற்றி வருகிறேன், எந்த அளவுக்கு மிகச் சரியாக இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய முறைப்படி ஜகாத்துடைய கடமையை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் திரும்பி பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ரமதானுடைய காலத்தில் அதிகமான மசாலாக்கள் வரும். ஜகாத்தை பற்றி ஒவ்வொருவருடைய ஜகாத்துடைய கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்தால், ஒரு சிலர் ரமலானுடைய மாதம் ஆரம்பித்ததோடு ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிலோ பேரீச்சம் பழத்தை ஜகாத் பணத்தின் மூலமாக பங்கிட்டு கொடுத்து விட்டு அல்ஹம்துலில்லா ஜகாத்தை கொடுத்து விட்டு ரமலானுடைய மாதம் ஆரம்பிப்பதோடு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரமலான் பெக்ஸ் ஒரு கிலோ அரிசி, சீனி, பருப்பு, பப்படம் இவைகளை எல்லாம் ஒரு பையில் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஜகாத்தின் பணத்தின் மூலம் கொடுத்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். அன்று ஒருவர் சொன்னார், ஹஜரத் அவர்களே, மாஷா அல்லாஹ், என்னுடைய ஜகாத்தை நான் மிக பெருமதியானது ஒரு வேலைக்கு நான் இந்த வருடம் கொடுத்திருக்கிறேன். என்னவென்றால், எங்களது மஸ்ஜிதுடைய மிம்பரை அழகாக செய்ய வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஜகாத்தில் 500,000 நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள். கண்ணியமாக ஒரு வீடு கட்டப் போகிறோம், ஒரு வியாபாரத்தை துவங்க போகிறோம், வெளிநாட்டில் குடியேற போகிறோம், எந்த துறையில் நாங்கள் கால் வைப்பதாக இருந்தாலும் அதிலே கால் வைப்பதற்கு முன்பதாக துறை சார்ந்த நிபுணர்கள் அனுபவசாலிகளோடு கலந்தாலோசித்து இந்த இடத்தில் எத்தனை மாடிகள் கட்டலாம், இந்த நிலத்தில் எத்தனை மாடிகள் தாக்குப்பிடிக்கும், எந்த நாட்டில் குடியேறினால் பிரச்சனைகள் வராது, எந்த வியாபாரத்தை இந்த பகாரிலே துவங்கலாம் என்று அனுபவசாலிகளோடு கலந்தாலோசித்துத்தான் எமது உலக காரியங்கள் அனைத்திலும் நாங்கள் களம் இறங்குகிறோம். ஆனால் ஜகாத் என்ற மார்க்க கடமை வரும் பொழுது நாங்களே கணக்கு பார்த்து, நாங்களே முடிவெடுத்து, இவ்வளவு இருக்கிறது, இவ்வளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எதாக கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று அனைத்தையும் நாங்களே தீர்மானித்து முடிவெடுத்து ஜகாத்தை சில்லறையாக தூவிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத்தை கொடுத்து விட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விடுகிறோம். எத்தனை தனவந்தர்கள் உலமாக்களை அணுகி ஜகாத்துடைய மசலாக்களை விரிவாக கற்றிருக்கிறார்கள் என்று நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய கடமையின் மூலம் சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் இரண்டு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். முதலாவது மாற்றம், ஜகாத்தை கொடுக்கக்கூடிய தனவந்தர்களுடைய செயல்முறையில் மாற்றம். கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இன்று எமது சமூகத்தில் தனவந்தர்கள் ஜகாத்தை கொடுப்பதில் கூடுதல் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாகவும் முறையாக கொடுக்க வேண்டும் என்பதில் அக்கறை காட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதனையும் அவதானிக்க முடிகிறது. இரண்டாவது மாற்றம் என்னவென்றால், ஜகாத்தை பெறக்கூடியவர்களின் மனோநிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஜகாத் என்ற கடமையின் மூலமாக சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும், சமூகத்தின் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய வேண்டும், பொருளாதாரத்தில் சமூகம் தன்னிறைவு காண வேண்டும் என்றால் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய தனவந்தர்களின் செயல்முறையில் மாற்றம் வேண்டும். அதே போன்று ஜகாத்தை பெறக்கூடியவர்கள் தான் சமூகத்திலே அதிகம் இருக்கிறார்கள், அவர்களது மனோநிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். மனோநிலை மாற்றம் என்ன? எப்பொழுதும் ஜகாத்தை நம்பி, சதகாவை நம்பி, ஹாஜியாரின் உதவியை பார்த்து, பைத்து ஜகாத்தின் நிதி உதவியை பார்த்து வாழ்வது கண்ணியமான வாழ்க்கை அல்ல. இதற்கான ஆதாரம் ஸஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது. ஹஜ்ரத் ஹகீம் இப்னு ஹிஸாம் ரழியல்லாஹு அன்ஹு 120 வருடங்கள் உயிர் வாழ்ந்த சஹாபி. ஹகீம் இப்னு ஹிஸாம் ஒரு தடவை வருகிறார், யா ரசூலல்லாஹ், அஅதீனி, எனக்கு பொருளாதார உதவி செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்தார். ثُمَّ سَأَلْتُهُ, மறுபடி போய் கேட்டேன், மறுபடி தந்தார்கள். மூன்றாம் தடவையில் போய் கேட்டேன், மூன்றாம் தடவையும் தந்தார்கள். அந்த நேரம் என்னை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஹகீம், இன்ன ஹாதல் மால் கதிரத்துன் ஹுல்வா, இந்த பொருளாதாரம் இருக்கிறதே காசு பணம், சல்லி, இந்த பொருளாதார பலம் இது பசுமையானது, எவ்வளவு நேரமும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கலாம், மிக இனிமையானது, எவ்வளவும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். பணத்துடைய இயல்பு இதுதான், பொருளாதாரத்துடைய தன்மை இதுதான், எவ்வளவு கிடைத்தாலும் இன்னும் வேண்டும் என்று மனிதன் எதிர்பார்ப்பான். பொருளாதாரத்துடைய இயல்பு பசுமையானது, இனிமையானது, மனிதனின் இயல்பு இன்னும் வேண்டும் என்பது. இந்த இயல்பை ஈமானின் மூலம், தர்பியாவின் மூலம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். ஃபமன் அகதஹு, தனக்கு கிடைக்கும் ஜகாத்தாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம், அன்பளிப்பாக இருக்கலாம், தனக்கு கிடைக்கும் பொருளாதார உதவிகளை எந்த முஸ்லிம் போதும் என்ற மனப்பான்மையோடு, தன்னிறைவு மனப்பான்மையோடு இதனை வைத்து நான் மேலே வந்துவிட வேண்டும், இது எனக்கு போதுமானதுதான் என்ற திருப்திகரமான மனோநிலையோடு கிடைக்கும் பொருளாதார உதவிகளை யாரெல்லாம் எடுத்துக் கொள்கிறாரோ, நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த முஸ்லிமுக்கு கிடைத்த கொஞ்சத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். இதற்கு மாற்றமாக கிடைக்கும் பொருளாதார உதவிகளை போதாது என்ற மனோநிலையோடு, பேராசையோடு, இன்னும் வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு யாரெல்லாம் கிடைக்கும் பொருளாதார உதவிகளை எடுக்கிறார்களோ, லம் யுபாரக் லஹு ஃபி, அவருக்கு அதில் பரக்கத்து செய்யப்பட மாட்டாது. நபி அவர்கள் உதாரணம் சொன்னார்கள், கல்லதி யக்குல் வலா யஸ்பா, சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான், வயிறு மாத்திரம் நிரம்பாமல் இருக்கிறது. இந்த மாட்டு பசியின் பக்கம் மனிதன் தள்ளப்பட்டு போவான், பேராசை காணப்பட்டார். எனவே ஹகீம், பொருளாதாரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட வேண்டும், இந்த வருடமும் ஜகாத் வேண்டும், அடுத்த வருடமும் ஜகாத் வேண்டும், சதகா கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் பேராசையோடு இருந்தால் கிடைப்பதிலும் இருப்பதிலும் பரக்கத் ஏற்பட மாட்டாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், அல் யதுல் உல்யா ஹைரும் மினல் யதிஸ் சுஃலா, ஹகீம், எடுத்து வாழ்வது கண்ணியமான வாழ்க்கை அல்ல, பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும், பிறரிலே தங்கி வாழ்வது கண்ணியமான வாழ்க்கை அல்ல, பிறரை நாங்கள் தாங்கி வாழ வேண்டும், இதுதான் கண்ணியமான வாழ்க்கை என்று அந்த சஹாபியின் மனோநிலையை நபி அவர்கள் மாற்றி அமைத்தார். ஒரு தடவை, இரண்டு தடவை, மூன்று தடவை விட்டால் கேட்டுக்கொண்டே இருந்திருப்பார். நபி அவர்கள் பார்த்தார்கள், இதனை விடக்கூடாது, இவரது மனோநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். எடுத்து வாழ்வது, பிறருடைய உதவியை, பொருளாதாரத்தை, சதகாவை, ஜகாத்தை எப்பொழுதும் நம்பி வாழ்வது கண்ணியமான வாழ்க்கை அல்ல. சஹாபிக்கு ரோஷம் வந்துவிட்டது. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வல்லதி பஅத்த பில் ஹக் لا ارزق احدا بعدك شيئا, நான் இந்த உலகத்தில் உயிர் வாழும் வரைக்கும் எவரிடத்தில் இருந்தும் எதனையும் இதன் பின்னர் வாங்க மாட்டேன், உங்களை அனுப்பிய அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று ஹகீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் சொன்னார். இஸ்லாமிய வரலாறு என்ன சொல்கிறது என்றால், நபி அவர்களுக்கு பிற்பட்ட காலத்தில் ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஆட்சி காலம் இரண்டரை வருடங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஹகீம் இப்னு ஹிஸாமை அழைத்தார்கள், ஹகீம், பைத்துல் மாலில் உங்களுக்கான நிதி உதவி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பெற்று செல்லுங்கள். சொன்னார்கள், எனக்கு வேண்டாம், நான் நபி அவர்களோடு எக்ரிமெண்ட் செஞ்சிருக்கிறேன், உலகத்தில் நான் வாழும் வரைக்கும் நான் கேட்கவும் மாட்டேன், யாராவது கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். ஹஜரத் உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் 10 வருடங்கள், ஹஜரத் உஸ்மானுடைய ஆட்சி காலம் 12 வருடங்கள், ஹஜரத் அலியுடைய ஆட்சி காலம் 5 வருடங்கள், ஹஜரத் முஆவியாவுடைய ஆட்சி காலம் 20 வருடங்கள். ஹஜரத் முஆவியாவுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 54 ஆம் ஆண்டு ஹகீம் இப்னு ஹிஸாம் 120ஆம் வயதில் மரணமடைகிறார். நபி அவர்களோடு உடன்படிக்கை செய்ததன் பின்னர் எவரிடமும் எதனையும் வாங்கியது கிடையாது. பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு தன்னிறைவு கண்டுவிட்டார் என்றால், இமாம் ஷம்சுத்தீன் அஸ்ஸஹபி சியரு ஆலமின் நுபலா என்ற நூலிலே எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் அலி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டில் ஜமல் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த ஜமல் யுத்தத்தில் ஜுபைர் இப்னு அவ்வாம் என்ற சஹாபி அவர்களை ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் ஷஹீதாக்கப்பட்டதன் பின்னர் பெருத்த கடனை மகனுடைய தலையில் விட்டு மரணித்தார். அப்துல்லாஹி பின் ஜுபைர் அவர்கள் பார்க்கிறார்கள், தகப்பனாருடைய கடன் பல லட்சம் இருக்கிறது, எப்படி அடைப்பது, தடுமாறி கொண்டிருக்கிறார். ஹகீம் இப்னு ஹிஸாம் ஒரு அட்வைசர், நல்ல சிந்தனையுடையவர். ஹகீம் இப்னு ஹிஸாமிடத்திலே வந்து ஐடியா கேட்கிறார், ஹஜ்ரத் அவர்களே, தகப்பனாருடைய கடனை அடைக்க வேண்டும், என்ன செய்யலாம் கேட்டார்கள். உங்களது தகப்பனார் எவ்வளவு கடனை விட்டு மரணித்திருக்கிறார் சொன்னார்கள், அல்பு அல்பு திருகமின், 10 லட்சம் திருகம், 1 மில்லியன் திருகம் தகப்பனாருடைய தலையில் கடனாக இருக்கிறது, அடைக்காமல் மரணித்து விட்டார், என்னால் அடைத்துக் கொள்ள முடியவில்லை, என்ன செய்யலாம். ஹசீம் இப்னு ஹிசாம் சொன்னார்கள், அலைய ஹம்சமியா, அதில் 5 லட்சம் திருகத்தை நான் பொறுப்பேற்கிறேன், அடுத்த 5 லட்சத்துக்கு நீங்கள் வேறு வழியை பார்த்துக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் இதுதான். நபி அவர்களுடைய காலத்தில் 3 தடவை யாச்சகம் கேட்டு சென்றவர், 3 தடவை பொருளாதார உதவி கேட்டு சென்றவர் நபி அவர்கள், மனோநிலையே மாற்றினார்கள். எடுத்து வாழ்வது கண்ணியமான வாழ்க்கை அல்ல, கொடுத்து வாழ வேண்டும். ஹகீம் இப்னு ஹிசாம் உறுதியான எண்ணம் கொண்டார். பல வருடங்களின் பின்னர் யாரோ ஒருவருக்கு சொந்தமான, யாரோ ஒருவருடைய தலையில் இருந்த 5 லட்சம் திருகம் கடனை தன்னுடைய தலையில் போட்டுக்கொண்டு அதனை கொடுத்து விடுகிறார். இந்த மனோநிலை மாற்றம் ஜகாத்தை பெறக்கூடியவர்களிடம் ஏற்பட வேண்டும். ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள் முறையாக கொடுக்கிறார்கள், ஆனால் ஜகாத்தை பெறக்கூடியவர்களிடம் தன்னிறைவு ஏற்படவில்லை என்றால், போதும் என்ற மனப்பான்மை ஏற்படவில்லை என்றால், எவ்வளவுதான் கொடுத்தாலும், பைத்து ஜகாத் தடைபெற்றாலும், நிறுவனம் மயப்படுத்தப்பட்ட ஜகாத் அமுல்படுத்தப்பட்டாலும், சமூகத்தின் வறுமைக்கு தீர்வு காண முடியாது. ஏன்? போதாது என்ற ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஜகாத் என்ற இந்த வேலை திட்டத்தை நாங்கள் நடைமுறை சாத்தியமான வேலை திட்டமாக பார்த்து அதன் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த சமூக மாற்றம் என்பது தனவந்தர்களின் செயல்முறை மாற்றத்திலும், ஜகாத்தை பெறக்கூடியவர்களின் மனோநிலை மாற்றத்திலும் தங்கியிருக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஜகாத் என்ற இந்த வேலை திட்டத்தின் மூலம் சமூகத்துடைய பொருளாதார பிரச்சினைக்கும் வாழ்வாதார பிரச்சினைக்கும் தீர்வு காணக்கூடியவர்களாகவும், ஜகாத்தின் மூலம் மிகச்சிறந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் யா அல்லாஹ் நீ ஏற்று கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.